நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட அடிதடி மற்றும் அதில் உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ள செய்தி. முள்ளிவாய்க்காலில் 1 லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என்று இலங்கை அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கூறுபவை.
1 லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஞாபகத்தை தூவியை கட்டுவதற்கு யாரும் எதிர்க்க முடியாது.
இலங்கையில் அதிகரித்து வரும் வெயில் தொடர்பான செய்தி. நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கபாலி திரைப்படத்தின் முன்னோட்டம் ஏற்படுத்தி வரும் பரபரப்பு. இன்ன பிற செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
பிரேசிலின் 300க்கும் அதிகமான நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் ஊடாக ஆரம்பித்த ஒலிம்பிக் சுடரின் பயணம் ரியோடி ஜெனிரோவில் ஆகஸ்டில் ஆரம்பமாக உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுடன் நிறைவடையும். பிரேசிலில் அரசியல் ஸ்திரமற்றுள்ள ஒரு சூழலில் ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றிகரமாக அமையும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரேசிலியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் வைத்து அதிபர் டில்மா ரூசெப் ஒலிம்பிக் சுடரை ஏற்றினார். நாட்டின் அதிபர் நம்பிக்கையில்லா பிரேரணை விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என மேலவை தீர்மானித்தால் அவர் அடுத்த வாரம் பதவியிலிருந்து இடைநீக்கப்படுவார்.
ரஷ்யா கேந்திர ஸ்திரத்தன்மைக்கான உறுதியை பூண்டு கொண்டு அணு ஆயுத வல்லமையை மேம்படுத்துவது அதன் உறுதி மீதான கேள்வியை எழுப்பியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் எஸ்கார்டர் குற்றம் சாட்டியுள்ளார்.
Despite the progress we've made together since the end of the Cold War, Russia has in recent years appeared
விண்வெளி மற்றும் இணையவெளி ஆகியவற்றின் சர்வதேச விதிமுறைகளுக்கு ரஷ்ய தரப்பினர் சவால் விடுகின்றனர் என அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை தலைமையகத்தில் நடந்த நிகழ்வொன்றில் பேசிய அவர் கூறினார். யுக்ரைன், ஜோர்ஜியா மற்றும் மோல்டோவா ஆகிய நாடுகளின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிட்டு அந்நாடுகளின் நிலப்பரப்புக்குள் ரஷ்யா அத்துமீறி நுழைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
போர் வலயங்களில் மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க கோரும் தீர்மானம் ஒன்றை ஐநா பாதுகாப்பு சபை நிறைவேற்றியுள்ளது. சிரியாவில் மருத்துவமனை மீதான வான் தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டு 1 வாரத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் இந்த தீர்மானம் வந்துள்ளது.
அமெரிக்க படை சிப்பாய் ஒருவர் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் ஈராக்கின் வடப்பகுதியில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார். குர்திஸ் பெஷ்மெர்கா படையினருக்கு ஆலோசனை மற்றும் உதவிகளை வழங்கி வந்த இவர் மோசுல் வடக்கில் வைத்து எதிரிகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் அறிவித்துள்ளது. ஈராக்கின் 2வது மிகப்பெரிய நகராக இருக்கிற மோசுலின் வடக்கு மற்றும் மேற்கின் பெரும்பகுதியை 2014ஆம் ஆண்டு IS தீவிரவாதிகள் கைப்பற்றினர்.
பிரான்சில் முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் குற்றங்கள் கடந்த ஆண்டில் 3 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டில் 429 இஸ்லாமிய எதிர்ப்பு சம்பவங்கள் பதியப்பட்டுள்ளன. 2014 அந்த எண்ணிக்கை 133 இருந்தது. நவம்பரில் 130 பேர் பலியாக காரணமாயிருந்த பாரிஸ் தாக்குதல்கள் மற்றும் கடந்த ஆண்டு ஜனவரியில் சார்லி ஹெப்டோ தாக்குதல் ஆகியவற்றிற்கு பின்னர் இந்த துஷ்பிரயோகம் அதிகரித்துள்ளது.
இஸ்லாமியவாத கடும் போக்குவாத கொள்கையுடையவர்கள் என்ற சந்தேகத்தில் வங்கதேச ஆண்கள் பலர் சிங்கப்பூர் மற்றும் வங்கதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேச அரசாங்கத்தை கவிழ்த்து இஸ்லாமிய அரசு குழுவுடனான ஆட்சியை ஏற்படுத்த திட்டமிட்ட 8 பேரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக சிங்கப்பூர் அறிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் KS உதயகுமார்.
இன்று நாடாளுமன்றம் கூடியபோது ஏற்பட்ட அடிதடி காரணமாக காயமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தீப் சமரசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூடியபோது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கேள்வியொன்றை எழுப்பினார். இதற்கு பதில்களை வழங்கிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு இராணுவ பாதுகாப்புக்கு பதிலாக போலீஸ் விசேட அதிரடி படையின் பாதுகாப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் சரத் பொன்சேகா கருத்துக்களை தெரிவிக்க முயன்ற போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியினர் மத்தியில் சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய போது சபைக்குள் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது. சபை மத்தியில் கூடிய பிரதியமைச்சர் பாலித்த தேவரப்பெரும மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரசன்ன ரணவீர உட்பட சில உறுப்பினர்கள் சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சபை மத்தியில் கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே அடிதடி நடைபெற்றது. இதன்போது காயமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தீப் சமரசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் நாடாளுமன்றம் மீண்டும் 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய போது கருத்துக்களை தெரிவித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று சபைக்குள் ஏற்பட்ட சம்பவத்தை தான் கண்டிப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் கௌரவத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய இதுகுறித்து ஆராய்வதற்கு விசேட குழுவொன்றை நியமித்துள்ளதாக தெரிவித்தார். அந்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் எச்சரித்தார். அதன் பின்னர் நாடாளுமன்ற கூட்டம் நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தகவல் அறியும் சட்டத்தின் சில பிரிவுகளின் மூலம் அரசியல் யாப்பு மீறப்படுவதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் 100,000 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் 100,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ள அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் அவ்வாறு உயிரிழந்தவர்களுக்கான நினைவு தூபி வடமாகாண சபையின் ஊடாக நிறுவப்படும் என கூறியிருக்கின்றார். யுத்த முடிவுக்கு வந்த மே 18 வருடாந்த நினைவு தினம் குறித்து வினவிய போதே அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார்.
முள்ளிவாய்க்கால் அது எங்களுடைய உறவுகள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் போய் அங்கே தீபங்களை ஏற்றி இருக்கின்றோம். அந்த இடத்தில் நாங்கள் கூறியிருந்தோம், முறை நாங்கள் அதை நடத்துவோம் என்று. வடமாகாண சபையின் கையில் இருக்கின்றபடியினால் வடமாகாண சபையை வைத்து நாங்கள் அதை செய்வோம். அதில் எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த வருடத்துக்கு செய்வது என்பது எங்களுக்கு கஷ்டம். தற்பொழுதுதான் பிரச்சனைகள் பேசப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் வடமாகாண சபை இங்கே இயங்கவில்லை. 2013 நாங்கள் அதை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். எங்களுக்கு அதற்கான அதிகாரமோ நிதியோ வழங்கப்படவில்லை. தற்பொழுது எங்களுடைய நல்லாட்சியில் தான் இந்த வடமாகாண சபைக்கான அதிகாரம் வழங்கப்பட்டும் நிதியும் வழங்கப்பட்டு வருகின்றது. 100,000 உறவுகள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஞாபகத்தை தூவியை கட்டுவதற்கு யாரும் எதிர்க்க முடியாது. எங்களுடைய சொந்த மண்ணில் நாங்கள் கட்டுவதை எதிர்க்க முடியாது. எதிர்காலத்தில் நாங்கள் இந்த 5 வருடத்துக்குள் அதை கட்டி முடிப்போம்
என்றார் விஜயகலா அவர்கள். இந்த வருடமும் முள்ளிவாய்க்காலில் நினைவு தின வைபவத்தில் கலந்து கொள்வீர்களா, அந்த நிகழ்வை அரசாங்கம் தடை செய்ய மாட்டாதா என செய்தியாளர்கள் அவரிடம் வினவினார்கள்.
கடவுளால் ஒரு இது வழங்கப்பட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு மீண்டும் செல்லுவேன். அதில் எந்தவித தப்பு இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டனால் அதை செய்வதால் எனக்கு அரசாங்கம் என்ன நிராகரித்தால் நான் வீட்டு செல்வதற்கும் நான் அஞ்ச போவதில்லை. எங்களுடைய உறவுகள் தான் அதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு போய் அதில் நாங்கள் தீபச்சுடர் ஏற்றுவதற்காக அரசாங்கம் தலையிட மாட்டாது. தலையிடுவதற்கு அரசாங்கம் எத்தனிக்க மாட்டாது. தீய சக்திகள் இப்படி ஒன்றை உருவாக்குவார்கள். அதுக்கு எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்திலே ஜனாதிபதியோ பிரதமரோ எங்களுடைய அரசாங்கம் இதை எங்களுக்கு ஒத்துழைக்கும்
என்றார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள்.
இலங்கையில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலைகளை விரைவாக மூடுவது தொடர்பில் மத்திய அரசுக்கும் சில மாகாண அரசுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
நாட்டின் சில மாகாணங்களில் அதிக வெப்பத்துடன் கூடிய காலநிலை காரணமாக பாடசாலைகளை நண்பகலுடன் மூடுவது தொடர்பில் மத்திய மற்றும் மாகாண கல்வி அமைச்சுகளுக்கிடையில் சர்ச்சை எழுந்துள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண பாடசாலைகள் இந்த வாரம் தொடக்கம் நண்பகல் 12 மூடப்படுகின்றன. இந்த முடிவை கைவிடுமாறு மத்திய கல்வி அமைச்சு குறித்த மாகாண கல்வி அமைச்சுகளை கேட்டுள்ளது. பகல் வேளைகளில் 11:30 தொடக்கம் 1:30 வரையிலான காலப்பகுதியில் அதிக வெப்பநிலை காணப்படுவதால் அவ்வேளை வகுப்புகளுக்கு வெளியே மாணவர்களை நடமாட அனுமதிக்க வேண்டாம் என்று பாடசாலை அதிபர்களை மத்திய கல்வி அமைச்சு கேட்டுள்ளது. மாகாண சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றை கைவிடுமாறு மத்திய அரசு கோருவது பொருத்தமற்ற செயல்பாடு என்கின்றார் கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்க தலைவர் எஸ் ஜெயராஜா.
மாகாண அரசினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு முரணாக மத்திய அரசு இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பது மாகாண அரசினுடைய ஒரு சுயாதீனமான ஒரு செயற்பாட்டை விமர்சிப்பதாகத்தான் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. மாகாண அரசு கண்டு மாகாண மட்டத்தில் அதிகாரங்கள் இருக்கின்ற வேளையிலேயே மாகாண அரசினால் எடுக்கப்பட்ட இந்த 12 மணியுடன் பாடசாலைகளை மூடிவிடுகின்ற இந்த தீர்மானமானது கிழக்கு மாநிலத்தினுடைய இன்றைய கால சூழ்நிலைக்கு அது பொருத்தமான ஒன்றாக காணப்பட்ட போதும், அதனை இல்லாமல் செய்யும் நோக்குடன் மத்திய அரசினுடைய தீர்மானம் அமைந்திருப்பது வேதனைக்குரியது
என்றார் கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் எஸ் ஜெயராஜா.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். இந்திய மீனவர்கள் இருவரை கொன்றதான குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கும் இரண்டு இத்தாலிய கடற்படையினர் தொடர்பான முடிவை இந்திய உச்சநீதிமன்றமே எடுக்க முடியும் என்று அரசு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நமது செய்தியாளர் முரளிதரன்.
இரண்டு இந்திய மீனவர்களை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என்ரிகா லெக்சி என்ற இத்தாலிய கப்பல் ஊழியர்களின் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரை இத்தாலிக்கு அனுப்புவது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும் என இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கப்பல் ஊழியரை இத்தாலிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் இந்திய கடற்பரப்பிற்குள் சம்பவம் நடந்ததாக நிரூபிக்கப்பட்டால் அவரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்ப இத்தாலி ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ஐநாவின் நிரந்தர நடுவர் தீர்ப்பாயம் நேற்று கூறியிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, நடுவர் தீர்ப்பாயத்தில் இத்தாலிக்கு எதிராக இந்தியா வாதிட்டதாகவும், குற்றவாளிகளை விசாரிக்க இந்தியாவுக்கு உரிமை இருக்கிறதா என்ற விவகாரம் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 2012 ஆண்டில் கேரள கடற்கரைக்கு அருகில் இந்திய மீனவர்கள் இரண்டு பேர் என்ரிகா லெக்சி என்ற இத்தாலிய எண்ணெய் கப்பலில் இருந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மிசிமிலியான் லத்தோர், சல்வத்தோர் கிரோன் ஆகிய இருவரும் கடற்கொள்ளையர்கள் என நினைத்து மீனவர்களை சுட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட லத்தோர் 2014 ஆண்டில் இத்தாலிக்கு சென்றுவிட்ட நிலையில் கிரோன் தில்லியில் உள்ள தூதரகத்தில் தங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது இந்திய கடற்பரப்பிலா சர்வதேச கடற்பரப்பிலா என்பது குறித்து இந்தியா இத்தாலி ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. இந்த விவகாரத்தை ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நடுவர் தீர்ப்பாயத்திற்கு இத்தாலி கொண்டு சென்றது. இதையடுத்து இந்த தீர்ப்பை நடுவர் தீர்ப்பாயம் கூறியுள்ளது. தற்போது நடுவர் தீர்ப்பாயம் விடுத்திருக்கும் உத்தரவுகள் குறித்தும் இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை நடுவர் தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக இந்தியா கூறுகிறது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு இந்தியாவுக்கு அதிகாரம் இல்லை என்ற தங்கள் நிலையை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக இத்தாலி கூறுகிறது.
இந்திய திரையுலகின் ஒரு முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள கபாலி படத்தின் முன்னோட்டம் சரித்திரம் படைக்க உள்ளது என்று திரைப்படத்துறையினர் கூறி வருகின்றார்கள். முரளி வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
தமிழ் திரையுலகின் நடிகரான ரஜினிகாந்த் நடித்து விரைவில் வெளியாகவிருக்கும் கபாலி படத்தின் டீசர் காட்சிகளை யூடியூப் இணையதளத்தில் பார்த்தவர்களின் எண்ணிக்கை விரைவில் 1 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு கபாலி படத்தின் முதல் டீசர் காட்சிகள் யூடியூப் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இந்த டீசர் வெளியாகி 1 மணி நேரத்திலேயே அதனை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை எட்டியது. அடுத்த 24 மணி நேரத்தில் 50 லட்சம் பேர் இந்த டீசரை பார்த்தனர். இது இந்திய திரையுலகில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஷாருக் கான் நடித்த தில்வாலே படத்தின் டீசர் வெளியிடப்பட்ட 24 மணி நேரத்தில் 3.6 மில்லியன் பேரால் பார்க்கப்பட்டதே இந்திய சாதனையாக இருந்தது. ப ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ராதிகா ஆப்தே, கிஷோர் ஆகியோர் நடித்து வெளியாகவிருக்கும் கபாலி படத்தின் டீசரை தற்போது வரை 85 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். விரைவில் இந்த எண்ணிக்கை 1 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டீசரில் ரஜினி பேசும் வசனங்களும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன.
தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா.
தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ஷங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளியான ஐ படத்தின் டீசர் தான் இதுவரை அதிக எண்ணிக்கையில் பார்க்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் டீசரை இதுவரை 1.13 கோடி பேர் பார்த்துள்ளனர்.
திரைப்படத்தின் முன்னோட்டம் குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய அந்த செய்தி குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நேயர்களே, நீங்கள் நமது நிகழ்ச்சிகளையும் கடந்த 1 வார கால செய்திகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். விரைவாக உடனுக்குடன் கருத்துக்களை அனுப்ப விரும்பும் நேயர்கள் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.